கங்கை அணிந்தவா கண்டோ தொழும் விலாசா சதங்கையாடும் பாத வினோத லிங்கேஸ்வர நின்தாள் துணை
திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம்
வணக்கம். அன்பர்களே, இன்றைய தியானம் பேரன்பு. இறைவா, என் உள்ளத்தை ஒழுங்குபடுத்துவாயாக. உள்ளம் துப்புரவாய்விட்டால் அது பேரன்பு பூண்டு நேசிக்க வல்லதாகும். துன்பத்தை உறுதியுடன் தாங்கும், எடுத்த கருமத்தை உறுதியுடன் செய்யும். பெரியதில் மிகப்பெரியது பேரன்பு. மனதுக்கு கசப்பாயிருப்பதை அன்பு இனிப்பானதாக்குகின்றது. தடுமாற்றத்தை அது அமைதியானதாக்குகின்றது. மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் அன்புக்கு ஒப்பானது ஒன்றுமில்லை. கடவுளிடத்திலிருந்தே வந்தது அது. ஆகையால் சகல சுதந்திரத்தையும் அன்பு நல்குகின்றது. தன்னிடத்து உள்ளதையெல்லாம் அன்பு வாரிக் கொடுக்கின்றது. தனக்கென்று அது எதையும் கேட்பதில்லை. அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்பப்பெருக்கே இறையே பராபரமே என்பார் தாயுமானவர்.
భక్తులకు గమనిక, ప్రతి నెల రెండవ శనివారం సందర్భంగా ఉదయం 10 గంటల నుండి మధ్యాహ్నం 12 గంటల వరకు ఆక్లాండ్ శ్రీ బాలాజీ ఆలయంలో శ్రీ సుదర్శన మరియు యోగ నరసింహ స్వామి వారికి ప్రత్యేక హోమం, పూజ మరియు అర్చన నిర్వహించబడుతుంది. హోమ నిర్వహణకు విరాళం $101, పేరు లేదా అర్చనకు $11. మా స్వచ్ఛంద సేవకులు మధ్యాహ్నం 1 గంట వరకు నిధుల సేకరణ కోసం దోశ కార్యక్రమం నిర్వహిస్తారు. ఒక మసాలా దోశ, సాంబారు, టమాటా పచ్చడి, కొబ్బరి పచ్చడి మరియు మసాలా టీ $12 మాత్రమే. వేడివేడిగా ఆలయంలోనే భుజించవచ్చు లేదా మీతో తీసుకుని వెళ్లవచ్చు. ఈ కార్యక్రమం ద్వారా వచ్చే మొత్తం ఆదాయం ఆలయ నిర్వహణ ఖర్చుల కోసం వినియోగించబడుతుంది. రండి, ప్రార్థించండి, ఆలయానికి మీ వంతు సహకారం అందించండి, శ్రీ స్వామివారి ఆశీర్వాదాలు పొందండి.
మాదాంతర షష్ఠి విరదం ఎంబదు మురుగపెరుమాని వేండి ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை சஷ்டி திதியில் அனுசரிக்கப்படும் ஒரு சக்தி வாய்ந்த விரதமாகும். குழந்தை பாக்கியம், கடன் தீருதல், நல்ல வேலை மற்றும் ஆரோக்கியம் போன்ற சகல செல்வங்களையும் பெற இந்த விரதம் பெரிதும் உதவுகின்றது. காலையில் வழிபாடு. சஷ்டி திதி என்று காலையில் நீராடி பூஜை அறையை தூய்மை செய்து கொள்ளவும், முருகப் பெருமானின் படத்திற்கு மலர்களை சாற்றி நெய் தீபம் ஏற்றி பால், பஞ்சாமிர்தம் அல்லது சர்க்கரை பொங்கலை நிவேதனமாக படைக்கலாம். ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை 108 முறை அல்லது உங்களால் முடிந்த அளவு ஜபிக்கவும். கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம் படிப்பதும் சிறப்பு. முழு உபவாசம், அதாவது பட்டினி இருப்பது சிறந்தது. முடியாதவர்கள் பால், பழங்கள் அல்லது ஒருவேளை மட்டும் சைவ உணவு உட்கொண்டு விரதத்தை மேற்கொள்ளலாம். இன்று ஜூன் மாதம் 20ஆம் நாள் வளர்பிறை சஷ்டி. முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த நாளில் சஷ்டி விரதம் இருப்பது மிகவும் நன்று. சஷ்டி திதி ஆரம்பம் நேற்று மாலை 5 மணியில் இருந்து இன்று மாலை 3:47 வரை. உதய தேதி, அதாவது சூரிய உதயத்தின் போது இருக்கும் திதி கணக்கீட்டின்படி பக்தர்கள் அனைவரும் June 20ஆம் நாள் சனிக்கிழமை அன்று நாள் முழுவதும் உபவாசம் இருந்து தங்கள் மாதாந்திர சஷ்டி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த வகையில் நமது திருக்கோவிலில் இன்று மாலை 6 மணி அளவில் விசேஷ பூஜைகள் ஏற்பாடுகள் செய்துள்ளோம். கலச பூஜை, அதைத் தொடர்ந்து சத்ரு சம்ஹார ஹோமம், அதைத் தொடர்ந்து அபிஷேகம், அலங்காரம், ஆராதனைகள் செய்ய ஏற்பாடுகள் செய்துள்ளோம். அன்பர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம்.
பக்கத்துல அரச மரத்தடியில மேட போட்டு குந்தி இருக்கும் கணபதி. ஆத்தங்கர ஓரத்துல அரச மரத்தடியில மேட போட்டு குந்தி இருக்கும் கணபதி. உன்ன மூணு சுத்து சுத்தி வந்து முத்து நதேங்கா உடச்சு சூடம் ஏத்து கும்பிடுறோம் கணபதி. நினைச்சதெல்லாம் நடக்க வேண்டும் தெய்வமே, உனக்கு குடிச்சதெல்லாம் கொண்டு வந்தோம் பாரதம் படிச்சவர். அத்தங்கர ஓரத்துல அரச மரத்தடியில மேட போட்டு குந்தி இருக்கும் கணபதி, மேட போட்டு குந்தி இருக்கும் கணபதி. களிமண்ணில் புடிக்கிறோம், மஞ்சளிலே புடிக்கிறோம், புடிச்ச பொருளில் உணவு புடிச்சு வைக்கிறோம். எதுல புடிச்சு வச்சாலும் சிரிச்ச முகத்தோடு நீ உந்து இருக்கும் பொறுமையிலே உருகுறோம். எதுல புடிச்சு வச்சாலும் சிரிச்ச முகத்தோடு நீ உந்து இருக்கும் பொறுமையிலே உருகுறோம். மாளிகையும் கட்டித்தர மனசு ஏங்குது, மாளிகையும் கட்டித்தர மனசு ஏங்குது. உனக்கு அதுல எல்லாம் ஆசை இல்ல அதுவும் புரியுது, உனக்கு அதுல எல்லாம் ஆசை இல்ல அதுவும் புரியுது. ஆத்தங்கர ஓரத்துல அரச மர கடியில மேட போட்டு குந்தி இருக்கும் கணபதி. உன்ன மூணு சுத்து சுத்தி வந்து முத்துனதேங்கா உடஞ்சு கூடம் ஏத்தி கும்பிடுறோம் கணபதி. தேடவே ஆறு ஓடி வந்ததுவோ தெரியல, இவன் கால ரெண்டு கழுவியே புண்ணியத்தை தேடவே ஆறு ஓடி வந்ததுவோ தெரியல. படச்சவுடன் வேண்டிக்கிட்டு திரும்பி நடந்தோ, படச்சவுடன் வேண்டிக்கிட்டு திரும்பி நடந்தோ, அவன் அள்ளி உண்ணும் போது நம்ம கண்ணு படுந்தோ, அவன் அள்ளி உண்ணும் போது நம்ம கண்ணு படுந்தோ. ஆத்தங்கர ஓரத்துல அரச மரத்தடியில மேட போட்டு குந்தி இருக்கும் கணபதி. ஆத்தங்கர ஓரத்துல அரச மரத்தடியில மேட போட்டு குந்தி இருக்கும் கணபதி. உன்ன மூணு சுத்து சுத்தி வந்து முத்து நதேங்கா உடஞ்சி சூடம் ஏத்து கும்பிடுறோம் கணபதி. நினைச்சதெல்லாம் நடக்க வேண்டும் தெய்வமே, உனக்கு புடிச்சதெல்லாம் கொண்டு வந்தோம் பாரதம் படிச்சவரை. ஆத்தங்கர ஓரத்துல அரச மரத்தடியில மேட போட்டு குந்தி இருக்கும் கணபதி, மேட போட்டு குந்தி இருக்கும் கணபதி.
இன்றைய நாயன்மார் வரிசையில் நாம் பார்க்க இருப்பவர் புகழ் சோழ நாயனார். சோழ நாட்டின் தலைநகரம் உறையூர், செல்வம் கொழிக்கும் திருநகரம் அது. அங்குள்ள கடைவீதிகளில் எல்லா நாடுகளில் இருந்து வந்துள்ள பண்டங்கள் நிரம்பியிருக்கும். யானை பந்திகளும் குதிரை கொட்டடிகளும் பல அங்கங்கே இருந்தன. கார் ஏறும் கோபுரங்களும் கதிர் ஏறும் மலர்ச்சோலைகளும் தேரேறும் மணிவீதிகளும் உடைய உறையூரின் புகழ் உலகம் எங்கனும் பரவியது. அந்த நகரத்தில் சோழகுல பெருமன்னராக இருந்து அரசாண்டார் புகழ் சோழர் என்பவர். அவர் தம்முடைய தோள் வலியினால் பகை மன்னர்களை அடக்கி அவர்களை திரையழிக்க பணித்து மன்னர் மன்னராக செங்கோல் ஒச்சி வந்தார். சிவபெருமானிடத்து பேரன்பு பூண்டவர் அவர். ஆலயங்களில் எல்லாம் நன்றாக பூசை முதலியன நடைபெறும்படி வேண்டியன அழித்து பாதுகாத்தார். சிவனடியார்கள் யாரேனும் வந்தால் அவர்களுக்கு வேண்டுவன அளிப்பார். அவர்களிடம் குறை இறந்து நிற்பார் போல பணிந்து ஒழுகி அவர்கள் குறிப்பை அறிந்து வேண்டும் பொருளை கொடுப்பார். ஒரு பொருளை ஒருவனிடம் பெற எண்ணிய இரவலன் அவனிடம் சென்று குறை இறந்து நிற்பதே உலகத்தின் பெருவழக்கு. ஆனால் புகழ்ச்சோழரோ தாம் கொடுக்க வேண்டியவற்றை குறையுடையார் ஒருவரைப் போல பணிந்து நின்று அடியவர்களுக்கு கொடுப்பார். தொண்டர்களிடம் அவருக்கு இருந்த பெருமதிப்பு அன்பே இதற்கு காரணம். அவர் கொங்கு நாட்டரசரும் மேற்கு திசையில் உள்ள பிற நாட்டு அரசர்களும் தங்களுடைய திரைகளை கொண்டு வந்து கொடுக்க வசதியாக கருவூர் என்னும் நகரத்திற்கு சென்று தம் சுற்றத்துடன் தங்கலானார். அத்திருத்தலத்தில் உள்ள திருக்கோவிலுக்கு ஆனிலை என்று பெயர். அக்கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கி தமக்குரிய திருமாளிகைக்கு சென்றார். மேற்புறத்துள்ள அரசர்கள் வந்து மன்னரை கண்டு பணிந்து தம் திரைகளை அழித்து சென்றார்கள். அப்பொழுது புகழ் சோழர், இந்த பக்கத்தில் உள்ள மன்னர் யாவரும் திரை கொண்டு வந்து கொடுத்து விட்டார்களா? யாரேனும் எஞ்சியிருந்தால் சொல்லுங்கள் என்று தம் அமைச்சரிடம் சொன்னார். அது கேட்ட அமைச்சர், யாவரும் திரை செலுத்தி விட்டார்கள், ஒருவன் மட்டும் இன்னும் திரை குளராமல் தாமதம் செய்கின்றான் என்றார்கள். யாரவன் என்று சோழன் கேட்டார். இங்கே அருகில் மலையரணத்திற்குள் இருக்கும் அதிகன் என்பவன் தான் திரை கொடுக்கவில்லை. அப்படியா? அவன் எத்தகைய அரணில் இருந்தால் என்ன? உங்களுக்கு அது பொருளோ? நீங்கள் படைகளுடன் சென்று அவன் அரணத்தை அழித்து வாருங்கள் என்று மன்னன் கட்டளையிட்டார். அரசருடைய ஆணைப்படியே பெரிய படை அதிகனுடைய அரணை நோக்கி சென்றது. அதிகமானுடைய படையும் சோழர் படையும் ஒன்றை ஒன்று எதிர்த்தன. பெரும் போர் மூண்டது. போர் மிகவும் கடுமையாக நடந்தது. அதிகமானுடைய படை முழுவதும் ஆற்றலுடன் போர் செய்யும். ஆயினும் சோழ அரசருடைய படைக்கு முன் அப்படை நிற்க இயலவில்லை. யானைகள் வீழ்ந்தன, குதிரைகள் குலைந்தன, போர் வீரர் பலர் மாண்டனர். அதிகமான் படை இவ்வாறு சிதைந்து குலைந்து அழியவே அவன் தன் கோட்டையை விட்டு எங்கோ ஓடிப்போனான். போர்க்களத்தில் பகைவர் விட்ட பொருளையும் அந்த அரணில் இருந்த பொன் முதலியவற்றை படை வீரர்கள் கைப்பற்றி கருவூருக்கு கொண்டு வந்தார்கள். இறந்த பல படை தலைவர்களுடைய தலைகளையும் வீரர்களின் தலைகளையும் சோழ மன்னர் பார்த்து கழிக்கட்டும் என்று எண்ணி குவையாக கொண்டு வந்து கருவூரில் குவித்தார்கள். புகழ் சோழர் அதிகன் அரண் விட்டு ஓடியதை கேட்டு மகிழ்ந்தார். பகைப்படைவர் தலை குவையை பார்ப்பதற்காக வந்தார். பார்த்தார். அந்த தலை குவியலின் நடுவே ஒரு தலை அவர் பார்வையை இழுத்தது. அதை உற்று நோக்கினார். இது என்ன என்று திடுக்கிட்டு நடுங்கினார். அவர் பார்த்த அந்த தலையில் ஒரு சிறிய சடை இருந்தது. அவர் மனம் நடுங்கி கலங்கியது. அதை கைகொண்டு தொழுதார். என்ன தீங்கு நேர்ந்ததோ என்று அஞ்சினார். அந்த தலையை கொண்டு வர சொல்லி பார்த்தார். அப்பொழுது அதில் நன்றாக சடை தெரிந்தது. அவர் கண்கள் நீரை கக்கின. நான் பெரிய படையை போக்கி இந்த உலகில் சைவ நெறியை பாதுகாத்து அரசாட்சி செய்யும் முறை மொத்தமாக அழகாயிருக்கின்றது என்று சொல்லி அயர்ந்தார். இந்த திருமுடியிலே சடை தாங்கும் இவர் சடாதரி ஆகிய இறைவனுடைய அடியாராகத்தான் இருக்க வேண்டும். இத்தகையவருடைய தலையை கொண்டு வர நான் என் கண்ணால் பார்த்து இன்னும் இந்த உலகத்தை ஆழ்வேன் என்று இருப்பேனா? பலர் தாங்காமல் பழியல்லவா தாங்க வேண்டியிருக்கும்? என் ஆட்சியில் சிவனடியாரை கொலை செய்து பாவமென்றோ வந்து சூழ்ந்து விட்டது என்று புலம்பினார். இனிமேல் ஆட்சி செய்யும் தகுதியை நான் இழந்து விட்டேன். இனி இறைவனுடைய தொண்டு நெறியில் நின்று வலுவின்றி நாட்டை புறக்கும்படி என் மகனுக்கு முடிச்சோடுங்கள் என்று சொல்லி அரசர்களை நோக்கி கூறினார். இதை கேட்ட அமைச்சர்கள் கலங்கினார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் மயங்கினார்கள். அவர்களுக்குரிய சமாதானத்தை சொல்லி சோழர், இனி நான் உலகில் வாழ்வது முறையன்று. தீயிர் குளித்து உயிர் விடுவதே தக்கது. இறைவனுக்கு செய்யும் அபராதத்தை விட அடியவர்களுக்கு செய்யும் அபராதத்திற்கு வேறு போக்கில்லை என்று சொல்லி தீயை வளர்க்கச் செய்தார். திருநீற்றை மெய் முழுவதும் பூசிக்கொண்டு சடையுள்ள தலையை ஒரு பொன் தட்டில் வைத்து தம் தலையை தாங்கிக் கொண்டு அந்த எரியை வலம் வந்தார். சிவபெருமானுடைய பஞ்சாத்திர மந்திரத்தை ஜபித்துக் கொண்டே அந்த தீ பிழம்புக்குள் இறங்கிவிட்டார். தேவர்கள் பூமாறி பொழிந்தனர். அங்கிருந்தவர்கள் கண்மாறி பொழிந்தனர். சிவபெருமான் புகழ் சோழரை தம்முடைய திருவடி நீழலில் இருக்கச் செய்து பேரின்ப பெருவாழ்வை அருளினான். இந்த புகழ் சோழரே எரிபத்திர நாயனார் தம் பட்டத்து யானையை வெட்டி நின்றபோது இந்த அபராதத்திற்கு இது போதாதென்றால் என் தலையையும் கொய்தருள வேண்டும் என்று தம் வாளை உருவி நீட்டியவர்.
கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம்.
கேள்விகள் அதற்கான பதில்களும் இதோ. விரதம் கடைபிடிக்கும் காலங்களில் வேற்று சிந்தனைகளோ அல்லது தவறான எண்ணங்களோ ஏற்படும் பட்சத்தில் அது விரதத்தை பாதிக்குமா? நல்ல கேள்விதான். விரதம் இருக்கும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகள் எழுவதாக சொல்லுகின்றீர்கள். தேவையில்லாத சிந்தனைகள் தவறான எண்ணங்களோ தானாக எப்படி வரும்? நீங்கள் நினைப்பதுதான் எண்ணமாக வருகின்றது. உங்களிடம் மனசு கட்டுப்பாடு இல்லை என்றுதான் பொருள். அந்த கட்டுப்பாட்டை நீங்களாகத்தான் விடாமுயற்சியோடும் பயிற்சியோடும் உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். விரதம் இருக்கும் பொழுது மேற்கொள்ள வேண்டிய நெறிமுறைகளை நீங்கள் சரியாக கடைபிடிக்கவில்லை என்றுதான் தெரிகின்றது. இது உங்களுக்கு தெரிவதால் நீங்கள் எளிதாக உங்கள் மனதை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். தூய மனதுடன் விரதம் இருக்க வேண்டும் என்கின்ற நற்சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்களேன். ஜபம் செய்யும் பொழுது எந்த திசையை நோக்கி உட்கார்ந்து ஜபம் செய்ய வேண்டும்? இது குறித்து ஏதேனும் சாஸ்திரத்தில் நியதிகள் உள்ளனவா? முதலில் ஜபம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். அதற்கு பிறகு திசை. எப்பொழுதும் எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் சூரியன் எந்த திசையில் உதிக்கின்றானோ அதை பார்த்து உட்கார்வது நல்லது. தெற்கு திசையை தவிர்க்கலாம். அதே நேரம் ஓரிடத்தில் தெற்கை மட்டும்தான் பார்க்க முடியும், மற்ற திசைகளை பார்த்து உட்கார வாய்ப்பே இல்லை என்றால் தெற்கை பார்த்து அமர்ந்து ஜபம் செய்வதில் தவறில்லை. மற்ற திசைகள் உசிதம்தான். ஆனால் இன்றைக்கு கிழக்கு, நாளைக்கு மேற்கு, அடுத்த நாள் வடக்கு என்று மனமானது திசைகளை சுற்றியே அலையக்கூடாதே. அதற்காகத்தான் எப்பொழுதும் கிழக்கை மட்டும் பார்த்து உட்கார்ந்து ஜெபிப்பது என்பதை கடைபிடியுங்களேன். எட்டு கைகள் கொண்ட துர்கை அம்மன் திருவுருவப் படத்தை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது என்கின்றார்கள் பெரியோர்கள். வேறொரு பெரியவரோ தெய்வ படங்கள் எதுவானாலும் வீட்டில் வைத்து வழிபடலாம் என்கின்றார். அதற்கான விளக்கம் என்ன? மார்க்கண்டேய புராணம் எட்டு கைகள் கொண்ட துர்கையை வழிபடச் சொல்லுகின்றது. இதற்கு இந்த படத்தை வீட்டில் வைத்துக் கொள்ள அனுமதி கொடுத்ததாகத்தானே அர்த்தம்? இல்லை என்றால் ஆராதனை செய் என்றே சொல்லி இருக்காது. ஆகவே எட்டு புஜம் என்ன, ஆயிரம் புஜம் கொண்ட கடவுள் படத்தையும் வீட்டில் வைத்து வழிபடலாம். பாத யாத்திரையை விரதத்தின் அங்கமாக கொள்ளலாமா? பாத யாத்திரை செய்து பகவானை தரிசித்து வருவதால் அதிக பலன் கிடைக்குமா? நல்ல கேள்விதான். மாட்டு வண்டி அல்லது வாகனத்தில் யாரேனும் பயன்படுத்தினாலும் கோவில் வாசல் வரை செல்லலாம். உள்ளே பாத யாத்திரையாகத்தான் செல்ல வேண்டும். பாத யாத்திரையாக சென்றால்தான் அதிகம் பலன் கிடைக்கும் என்பதெல்லாம் இல்லை. பாத யாத்திரையாக செல்லும் பொழுது அடக்கம் இருக்கும், அகங்காரம் நீங்கிவிடும். கடவுள் அளித்த கால்கள் அவரை தரிசிக்க செல்வதற்கான பயன்படுவது மிகவும் சிறப்பு. கிராமப்புறங்களில் நடந்து செல்லும் தூரத்திலேயே கோவில்கள் அமைந்திருக்கும். அங்குள்ளவர்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது மற்ற அலுவல்களை கவனத்தில் கொள்ள மாட்டார்கள். எனவே அவசரம் இல்லாமல் பாத யாத்திரையாகவே செல்ல விரும்புவர். தற்பொழுது காலமாற்றம் சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அருகில் உள்ள கோவிலுக்கும் காரில் செல்பவர்கள்தான் ஏராளம். காரில் சென்றாலும் பரவாயில்லை, கோவில் செல்லும் பழக்கத்தை மட்டும் வளருங்கள். தாங்கள் விரும்பினால் பாத யாத்திரையாகவும் செல்லுங்கள். கடைசி கேள்வி, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டை கழுவி சுத்தம் செய்யக்கூடாது, அது லட்சுமி கடாட்சம் நீங்கிவிடும் என்கின்றார்களே, அது சரியா? தினமும் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் சுகாதாரம் கெட்டுவிடும், வீடும் களை இழந்துவிடும். தூசியை தட்டி பெருக்கி கூட்டி துடைப்பதால் நீண்ட நாள் வாழ்வதற்கான தகுதியை பெற்றுத்தரும். தவறான தகவல்கள் பலவும் நம் செவிக்கு எட்டுவது நமது துரதிருஷ்டம். ஒதுக்க வேண்டியவற்றில் இதுவும் ஒன்று. உடலுக்கும் உள்ளத்திற்கும் சோர்வு தருவது வேண்டாம் என்று எவரேனும் சொன்னால் அதை நம்புவது நம் பலவீனம். உழைப்பு சுகாதாரத்தை தூண்டும். எனவே வீட்டை தினமும் சுத்தப்படுத்துங்கள். லக்ஷ்மி உங்கள் வீட்டில் குடியிருப்பாள்.
சித்திவிநாயக சித்தேஸ்வர சரவண பவ சுப்ரமண்ய ஸ்ரீ சித்திவிநாயக சித்தேஸ்வர சரவண பவ சுப்ரமண்ய சுப்பிரமணிய
மந்திரத்திலிருந்து ஒரு பாடல். செம்பொன்னாகும் சிவய நம எனில் செம்பொன் ஆக திரண்டது சிற்பரம் செம்பொன் ஆகும் ஸ்ரீயும் கிரீயும் என செம்பொன் ஆன திரு அம்பலமே என்பதுதான் அந்த திருமந்திர பாடல். இதன் பொருள் சிவாய நம என்று கூறினால் செம்பு பொன்னாகும், ஆகாயம் தன் நிறத்தை செம்மையிலிருந்து பொன்னிறத்திற்கு மாற்றிக்கொள்ளும், ஸ்ரீம் மற்றும் கிரீம் என பஞ்சாட்சரத்துடன் இணைத்து சொன்னால் செம்பு பொன்னாகும், சிவாய நம என்று கூறினால் செம்பாக இருக்கும் உடல் முழுவதும் பொன்னாகும்.
பக்துலகு கமனிக ప్రతి నెల రెండవ శనివారం సందర్భంగా ఉదయం 10 గంటల నుండి మధ్యాహ్నం 12 గంటల వరకు ఆక్లాండ్ శ్రీ బాలాజీ ఆలయంలో శ్రీ సుదర్శన మరియు యోగ నరసింహ స్వామి వారికి ప్రత్యేక హోమం, పూజ మరియు అర్చన నిర్వహించబడుతుంది. హోమ నిర్వహణకు విరాళం $101, పేరు లేదా అర్చనకు $11. మా స్వచ్ఛంద సేవకులు మధ్యాహ్నం 1 గంట వరకు నిధుల సేకరణ కోసం దోశ కార్యక్రమం నిర్వహిస్తారు. ఒక మసాలా దోశ, సాంబారు, టమాటా పచ్చడి, కొబ్బరి పచ్చడి మరియు మసాలా టీ $12 మాత్రమే. వేడివేడిగా ఆలయంలోనే భుజించవచ్చు లేదా మీతో తీసుకుని వెళ్లవచ్చు. ఈ కార్యక్రమం ద్వారా వచ్చే మొత్తం ఆదాయం ఆలయ నిర్వహణ ఖర్చుల కోసం వినియోగించబడుతుంది. రండి, ప్రార్థించండి, ఆలయానికి మీ వంతు సహకారం అందించండి, శ్రీ స్వామివారి ఆశీర్వాదాలు పొందండి.
వాన్ముఖిల్ వళాదు పేయ మలివళం సురక్క మన్నన్ కోన్మురై అరసు సేయ కురవిల్లాదు ఉయిర్గల్ వాళ నాన్మరై అరంగల్ ఓంగ నత్రవం వేళ్విమల్గ మేన్మైహుల్ సైవనీది விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக் கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
சித்தி விநாயக சித்தேஸ்வரா.